بسم الله الرحمن الرحيم.
يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. أنبيكوريا سهود الغلاب. السلام عليكم ورحمة الله وبركاته. رمضان ودي إردي بطلة إردك كوريا نام இந்த நாட்களை அதிகம் அதிகம் நல்ல மல்களில் நன்மைகளில் கழிப்பதற்கு ஆர்வம் காட்ட வேண்டும். இன்று நாம் ஜகாத்துல் ஃபித்ர் தொடர்பான சில சட்டங்களை விளக்குவதற்கு முனைகின்றோம். ஜகாத்துல் ஃபித்ர் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தின் மீது கடமையாக்கிய ஒன்றாகும். அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னும் பல நபித்தோழர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியிலே ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத் அல் ஃபித்ர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத் அல் ஃபித்ரை கடமையாக்கினார்கள். எனவே கடமையான ஒரு விஷயத்தில் நாம் அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது. அதனுடைய சட்டதிட்டங்களை உரிய முறையிலே விளங்கி அதை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாக்கப்பட்டதன் நோக்கம் சம்பந்தமாக அறிவிக்கப்படுகின்ற செய்தியை நாம் பார்க்கும்போது அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கின்றார்கள், ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத் அல் ஃபித்ர் துஹரத லிஸ்ஸாயிமி மின் அல் லக்வி வர் ரஃபத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத் அல் ஃபித்ரை கடமையாக்கினார்கள் எதற்காக என்று சொன்னால், நோன்பாளியுடைய நோன்பிலே ஏற்பட்ட தவறுகளுக்கு பரிகாரமாக, அந்த தவறுகளை சுத்தப்படுத்தும் விதமாகத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் இதை கடமையாக்கினார்கள். என் அருமை சகோதரர்களே, நாம் நோன்புடைய காலங்களில் பல தவறுகளை அறியாமலும் அறிந்தும் செய்திருப்போம். நோன்புடைய காலங்களில் நாம் உரிய முறையில் நமது வாயை நாம் பேணி இருக்க மாட்டோம். பொய் பேசியிருப்போம், புறம் பேசியிருப்போம், போல் சொல்லியிருப்போம், இன்னும் தவறானவற்றின் பக்கம் எமது பார்வைகள் சென்றிருக்கும். தவறானவற்றை செய்மடுத்திருப்போம், தவறானவற்றை செய்திருப்போம். இப்படி பல தவறுகள் நம்மை அறியாமல் நம்மை அறிந்து நோன்புடைய காலங்களில் நிகழ்ந்திருக்கும். அல்லாஹ் நம்மீது கொண்ட அருளின் காரணத்தால் அதற்காக நமது நன்மைகளை பாழ்படுத்தி விடாமல் அதற்கு பரிகாரமாக அல்லாஹ் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக்கி இருக்கிறான். இதை நிறைவேற்றுவதன் மூலமாக அந்த நோன்பிலே விடுபட்ட தவறுகள் குறைகள் மன்னிக்கப்படுகின்றன. எனவே நறுமை சகோதரர்களே, நாம் எந்த ஒரு வணக்கத்தை செய்யும் போதும் எந்த ஒரு இபாதத்தை நாம் செய்யும் போதும் இந்த இபாதத் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற அந்த உண்மையான நம்பிக்கையோடு நாம் அந்த இபாதத்தில் ஈடுபட வேண்டும். ஏதோ கடமைக்காக நாம் செய்துவிட்டு சென்றுவிடக் கூடாது. அல்லாஹ் கடமையாக்கிவிட்டான், அதற்காக செய்துத்தான் ஆக வேண்டும் என்று ஏதோ ஒரு சடங்காக நாம் இபாதத்துகளை ஆக்கிவிடாமல், அல்லாஹு தஆலா எப்படி செய்தால் அதை ஏற்றுக்கொள்வானோ அந்த முறையில், அழகான முறையில் அந்த இபாதத்தை செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வணக்கத்தை ஒரு இபாதத்தை செய்வார்கள் என்றால் அதை எந்த அளவு அழகாக செய்ய முடியுமோ அந்த அளவு அழகாக செய்வார்கள். அதனால்தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இரவு தொழுகையின் அழகை விவரிக்க முடியாது, அந்த அளவு ருக்கு மிக அழகாக இருக்கும், சுஜூத் மிக அழகாக இருக்கும், ருக்கு மிக நீளமானதாக இருக்கும், சுஜூத் மிக நீளமானதாக இருக்கும். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகைகள் மிக அழகாக இருக்கும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பிறகும் ஓதி வருமாறு ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். அந்த துஆவை கொஞ்சம் பாருங்கள். அல்லாஹும்ம ஐனி அலா திக்ரிக வஷுக்ரிக வஹுஸ்னி இபாததிக். இதை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், யா அல்லாஹ் உன்னை நினைவு கூறுவதற்கும், உனக்கு நன்றியுடையவனாக இருப்பதற்கும், உன்னை அழகிய முறையில் இபாதத் செய்வதற்கும். அங்கே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா வெறுமனே இபாதத்துக்கென்று வரவில்லை வாசகம், உன்னை இபாதத் செய்வதற்கென்று வரவில்லை. வஹுஸ்னி இபாததி, உன்னை அழகிய முறையில் இபாதத் செய்வதற்கும் எனக்கு அருள் புரிவாயாக. எனவே இபாதத்தை எந்த அளவு அழகாக செய்ய முடியுமோ அந்த அளவு நாம் அதை அழகாக செய்வதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். ஏதோ கடமைக்காக நிறைவேற்றுகிறோம் என்ற மனோநிலை வந்துவிடும் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு நமது இபாதத்துகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் கிடையாது. அல்லாஹ் விரும்பினால் அதை தூக்கி எரிந்து விடுவான். என் அருமை சகோதரர்களே, எனவே அந்த அடிப்படையிலே நாம் நோன்பை நிறைவேற்றுகிறோம், தொழுகையை நிறைவேற்றுகிறோம். பாருங்கள், தொழுகையிலே சலாம் கொடுத்தவுடன் நாம் என்ன சொல்கிறோம்? அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்றுதான் சொல்கிறோம் இல்லையா? அங்கு நாம் ஏதும் தவறு செய்து விட்டோமா? நம்மில் அதிகமானவர்கள் எப்படி விளங்கி வைத்திருந்தோம், எப்படி விளங்கி வைத்திருக்கிறோம்? ஏதாவது தவறு செஞ்சாதான் உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்ல வேண்டும். யாராவது தவறா பேசிட்டா என்ன சொல்றோம்? அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்றோம். ஏதாவது ஒரு தவறு செஞ்சிட்டா உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்றோம். ஏன்னா அங்கு அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்ல வேண்டும் என்று விளங்கி வைத்திருக்கிறோம். அது சரியான விளக்கம். இங்க பாத்தீங்கன்னா தொழுகையில சலாம் கொடுத்தவுடன் அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஏன் சொல்றோம் என்று சொன்னால், தொழுகையில் நிறைய குறைகள் நம்மை அறியாமல் ஏற்பட்டிருக்கலாம். தொழுகையில் நம்மை அறியாமல் பல குறைகள், பல தவறுகள் நிகழ்ந்திருக்கலாம். அதற்கு நமக்கு மார்க்கம் கற்றுத்தருகின்ற வழிமுறை தான் அஸ்தக்ஃபிருல்லாஹ். யா அல்லாஹ், என்னை மன்னிப்பாயாக, இந்த தொழுகையில் என்னை அறியாமல் அறிந்து பல தவறுகள் நிகழ்ந்திருக்கலாம். நான் எனது சிந்தனைகள் வேறு பக்கம் சென்றிருக்கலாம். தொழுகையிலே முழு ஈடுபாட்டோடு நான் இல்லாமல் இருந்திருக்கலாம். எனவே நறுமை சகோதரர்களே, இவைகள் எல்லாம் அல்லாஹுடைய அருள்கள், அல்லாஹுடைய நேமத்துகள். நாம் ஒரு மார்க்க உபதேசம் ஒரு மஜ்லிஸிலே இருக்கிறோம். அங்கே நாம் இறுதியிலே என்ன சொல்கிறோம்? சுபஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்ல இலாஹ இல்ல அந்த அஸ்தக்ஃபிருக வதூபிலை. அதிலும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தான் தேடுகிறோம். ஏன்? அந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் போது பல தவறுகள் எம் மூலமாக நிகழ்ந்திருக்கலாம். எனவே நறுமை சகோதரர்களே, நோன்பிலே ஏற்பட்ட தவறுகளுக்கு பரிஹாரமாகத்தான் இந்த ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக நமது நோன்புகளில் பல தவறுகள் நிகழ்ந்திருக்கலாம். அந்த தவறுகளின் காரணத்தால் அல்லாஹ் எமது நோன்புகளை நிராகரித்து விட்டால் நமது நிலை என்ன? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. 16 மணி நேரங்கள், 13, 14, 15 மணி நேரங்கள் நோன்பு நோற்று அதனுடைய நன்மைகள் நிராகரிக்கப்பட்டுவிடும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜதுன் ஃபி அன் யதா தாமஹு வஷராபஹு. இல்லையா, ஒருவர் பொய்யாக நடக்கிறார், பொய் பேசுகிறார், அறிவீனமாக செயல்படுகிறார் என்றால் இவர் பசியோடும் தாகத்தோடும் இருப்பதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. இப்ப ஒருத்தர் என்ன செய்யறாரு? நோம்புடைய பகல் காலங்களில் பொய் பேசுறாரு. நாங்க என்ன சொல்ல மாட்டோம்? உங்களோட நோன்பு முறிந்து விட்டது, நீங்க இதற்கு பகரமா ஒரு நோன்பு கலா செய்ய வேண்டும் அப்படி சொல்லுவோமா? ஒருத்தர் ஏதாவது சாப்பிட்டாருன்னு வைங்க, தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டாருன்னு வைங்க, நாங்க என்ன சொல்லுவோம் அவருக்கு? உங்களோட நோன்பு முறிஞ்சிச்சு, நீங்க என்ன செய்ய வேணும்? ஒரு நோன்பை கலா செய்ய வேணும். ஏன்னா நோன்பை முறிக்கக்கூடிய காரியத்தில் ஒன்றை செஞ்சு விட்டார். அதே நேரத்தில் ஒருத்தர் பொய் பேசிட்டாருன்னு வைங்க, பொய் பேசிட்டாருண்டா, நாங்க எப்படி சொல்ல மாட்டோம் உங்களோட நோன்பு முறிந்து விட்டது, அதனால் நீங்க இன்னொரு நோன்பு கலா செய்யுங்கன்னு சொல்ல மாட்டோம். ஆனா ரசூல் நாங்க என்ன சொல்றாங்க? அவர் நோன்பு வைத்திருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் அந்த நோன்புக்கு கூலி கிடையாது. நோன்பு முறியல்ல, நோன்பு முறிந்தது என்று சட்டம் தீர்ப்பு சொல்ல மாட்டோம். ஏன்னா அப்படி மார்க்கம் தீர்ப்பு சொல்லல. ஆனா நோன்புக்குரிய கூலி அல்லாஹ்விடத்தில் கிடையாது. ஏன் கிடையாது? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிவிட்டார்கள், பொய் பேசக்கூடியவனுடைய நோன்புக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த தேவையும் இல்லை, பொய்யாக செயல்படக்கூடிய நோன்புக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த தேவையும் இல்லை, அறியாமை அறிவீனமாக செயல்படக்கூடியவன் அநாகரிகமாக செயல்படக்கூடிய நோன்புக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த தேவையும் இல்லை. நோன்பு முடியாது, ஆனா கூலி கிடைக்காது. அப்ப இப்படியான தவறுகளுக்கெல்லாம் பரிகாரமாகத்தான் ஜகாத்துல் ஃபித்ரை இஸ்லாம் நமக்கு கடமையாக்கி இருக்கிறது. இது ஒரு நோக்கம். அடுத்த நோக்கம் என்ன? அந்த ஹதீஸிலே நீங்கள் பார்க்கலாம், வத்துஅமத்துல் லில் மசாகின், லில் மசாகின், ஏழைகளுக்கு உணவாக. இப்ப பெருநாள் என்பது அனைவரும் கொண்டாட வேண்டிய ஒன்று இல்லையா? இப்ப நாங்க சந்தோஷமா பெருநாளை கொண்டாடுறோம், பக்கத்து வீட்டில் பிள்ளைகள், பக்கத்து வீட்டில் உள்ளவங்க, வசிக்கக்கூடியவர்கள் உணவின்றி இருக்கிறார்கள், அவங்களுக்கு உணவு கிடையாது, அவர்களுக்கு புத்தாடைகள் இல்லை என்று சொன்னால் ஒரு உண்மையான மூமின் அவன் சந்தோஷமாக பெருநாளை கொண்டாட மாட்டான். காரணம் என்ன? எனது பக்கத்து வீட்டான், அண்டை வீட்டான் பசியோடு இருக்கிறான், அவனுக்கு புத்தாடைகள் இல்லாமல் இருக்கிறான், என்னிடத்திலே வசதி இருக்கிறது, நான் அவனுக்கு கொடுத்து உதவ வேண்டும் இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, என்னது, பெருநாளுடைய திடலுக்கு பெண்களும் வர வேண்டும் என்று சொல்றாங்களா இல்லையா? அவ பெண்களும் வர வேண்டும், மாதவிடாய் பெண்கள் கூட வர வேண்டும், அவங்க தொழுகையில மாத்திரம் கலந்து கொள்ள மாட்டாங்க. அந்த நேரத்தில் என்ன கேட்கப்படுது? சில பெண்களிடம் போதிய ஆடைகள் இல்லையா ரசூலுல்லாஹ்? அவங்க அவங்களுக்கு என்ன, அவங்க நிலை என்னது? அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னாங்க? ஆடைகள் உள்ளவர்கள் கொடுத்து உதவுங்கள், ஆடைகள் உள்ளவங்க அவங்களுக்கு கொடுத்து உதவுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாளுடைய தினத்தில் பெண்கள் பகுதிக்கு சென்று சதகாவை எவ்வளவு வலியுறுத்தினாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூட போறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு சதகாவை மிக வலியுறுத்தி பேசினார்கள். பெண்களை நான் அதிகம் நரகிலே கண்டேன் அப்படி எச்சரித்தார்கள். என் அருமை சகோதரர்களே, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு எந்த அளவுக்கு சொல்றாங்க தெரியுமா? பெண்கள் தங்களுடைய அணிகலன்களை, அந்த தங்க நகைகளை எல்லாம் கலட்டி போட்டாங்க, எல்லாத்தையும் போட்டாங்க. ரசூலுல்லாஹி சதகாவை ஆர்வப்படுத்தின உடனே சஹாபிய பெண்மணிகள் தாங்கள் அணிந்திருந்த அந்த நகைகளை எல்லாம் அப்படியே கலட்டி போட்டு விட்டார்கள். அந்த அளவுக்கு என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிட்டாங்களா, அதுக்கு கட்டுப்பட்டார்கள். அப்ப சதகாவை ரசூலுல்லாஹ் ஏன் பெருநாளுடைய தினத்தில் வலியுறுத்தினாங்க? ஏண்டா, ஏழைகளுக்கு உதவுவதற்காக இல்லையா? ஏழைகளுக்கு கொடுத்து உதவுவதற்கு. அப்ப எனவே அருமையான சகோதரர்களே, அந்த பெருநாளுடைய தினத்தில் அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக அந்த பெருநாளை கொண்டாட வேண்டும். அதற்காக இது கடமையாக்கப்பட்டுள்ளது. எனவே நாம் அந்த தினத்தில் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுவதனுடைய மற்ற நோக்கம் என்ன? அந்த நோக்கம் தான் ஏழைகளும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பெருநாளை கொண்டாட வேண்டும். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய உள்ளத்தில் கையை வச்சு கேளுங்க, நாங்கள் முதலாவது ஆடைகள் துணிமணிகள் யாருக்கு வாங்குவோம்? பிள்ளைகளுக்கு இல்லையா? பெற்றோர்கள் எப்படி நினைப்பாங்க? எமக்கு துணிமணிகள் ஆடைகள் இல்லாவிட்டாலும் நமது பிள்ளைகளுக்கு அதை வாங்கி கொடுத்து விட வேண்டும், பிள்ளைகள் மகிழ்ச்சியாக பெருநாளை கொண்டாட வேண்டும். இது ஒவ்வொரு பெற்றோருடைய எண்ணம் ஆசை இதுதான். அப்ப இதே போன்றுதான் ஏழை பெற்றோர்களுடைய எண்ணம் அதுதான். ஏழை பெற்றோர்கள், ஏழ்மையில இருக்கக்கூடியவங்க பல நாடுகளை நீங்க எண்ணி பாருங்க. நீங்க பர்மாவை எடுத்து பார்க்கலாம், சிரியாவை எடுத்து பார்க்கலாம், பலஸ்தீன் எடுத்து பார்க்கலாம். இப்படி எத்தனை நாடுகளில் முஸ்லீம்கள் முகாம்களில், அகதி முகாம்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெருநாளை கொண்டாட முடியாமல் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் வாழ்றாங்க. அப்ப இவர்களுடைய நிலைகளை எல்லாம் நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அங்கெல்லாம் குழந்தைகள் இருக்கிறார்கள், அந்த குழந்தைகளுக்கு ஆடைகள் இல்லை, அந்த குழந்தைகளுக்கு போதிய ஆடைகள் இல்லாமல் இருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ் எமக்கு வசதி வாய்ப்புகளை தந்திருக்கிறான் என்றால் நாம் கொடுத்து உதவ வேண்டும். அதற்குத்தான் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். எனவே அருமை சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே இந்த ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாக்கப்பட்டதனுடைய நோக்கம் அந்த நாளில் யாரும் பசித்திருக்க கூடாது, அனைவரும் நல்ல முறையிலே உணவை உட்கொண்டு சந்தோஷமாக பெருநாளை கொண்டாட வேண்டும். எனவே இந்த பாரிய, இந்த விரிந்த நோக்கம் இஸ்லாத்தினுடைய சிறப்பு தன்மையை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. எனவே அடுத்ததாக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அத்தாஹா கபுல ஸலா, இவர்கள் பெருநாள் தொழுகைக்கு முன்னால் இதை நிறைவேற்றுகிறார்களோ, வஹிய ஜகாத்துன் மக்பூலா, அதுதான் ஒப்புக்கொள்ளப்பட்ட அந்த ஜகாத், ஜகாத்துல் ஃபித்ர். வமன் அத்தாஹா பஅத ஸலா, இவர்கள் பெருநாள் தொழுகைக்கு பிறகு அதை நிறைவேற்றுகிறார்களோ, ஃபஹிய ஸதகத்துன் மின ஸதகாத், அது சாதாரண தர்மங்களில் ஒன்றாகத்தான் அதற்கு நன்மை பதியப்படும். எனவே நறுமை சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நீங்க என்ன கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், இதை நாம் பெருநாள் தொழுகைக்கு முன்னால் கொடுத்து விட வேண்டும், பெருநாள் தொழுகைக்கு முன்னால் இதை நிறைவேற்றி விட வேண்டும். அதே போன்று எதிலிருந்து ஜகாத்துல் ஃபித்ர் வழங்கப்பட வேண்டும் என்பதை பார்க்கின்ற போது, இந்த ஹதீஸை அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அமர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு ஜகாத்துல் ஃபித்ரை ஏவினார்கள். யாருக்கு? முதல்ல யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, அனி ஸகீரி வல் கபீரி வல் ஹுர்ரி வல் அப்தி, இப்படி அதாவது சிறியவர்கள், பெரியவர்கள், சுதந்திரமாக உள்ளவர்கள், அடிமைகள், இப்படி அனைவருக்கும் என்ன செஞ்சாங்க, ஜகாத்துல் ஃபித்ரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவினார்கள். அப்ப எமது பராமரிப்பிலே உள்ள சிறுவர்கள் உட்பட அனைவருக்கும் நாம் கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஒரு கடமையாக்குகின்ற போது எந்த அளவுக்கு அதை கடமையாக்கினார்கள் என்பதை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், என் அருமை சகோதரர்களே, ஒரு சா அளவு என்று சொன்னால் எது பிரதான உணவாக கொள்ளப்படுகிறதோ, ஒரு சமுதாயத்தில் ஒரு ஊர்ல எது பிரதான உணவுகளாக கொள்ளப்படுதோ, அரிசி, அதே போன்று கோதுமை வகைகள் பிரதான உணவுகளாக கொள்ளப்படும் என்று சொன்னால், அதிலிருந்து சுமார் ஒரு 2.5 கிலோ வீதம் ஒருவர் கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டும். தனது பராமரிப்பின் கீழ் 5 பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னால், 5 பேருக்கு 2.5 கிலோ வீதம் அவர் கணக்கு பார்த்து கொடுத்து விட வேண்டும். ஏனென்று சொன்னால் இது கடமையாக்கப்பட்ட ஒன்று, கட்டாயப்படுத்தப்பட்ட ஒன்று, இதில் நாம் அலட்சியமாக இருந்துவிடக் கூடாது. சில நபித்தோழர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால், அதாவது கற்பிலே வளரக்கூடிய அந்த சிசுவுக்கு கூட அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அந்த குழந்தை அன்றுதான் பிறந்திருக்கிறது என்று சொன்னால், ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாவதற்கு முன்னால், அதாவது பெருநாளுடைய தொழுகைக்கு முன்னால் குழந்தை பிறந்தது என்று சொன்னால், அதற்கும் சேர்த்து கணக்கு பார்க்க வேண்டும். என் அருமை சகோதரர்களே, ஜகாத்துல் ஃபித்ரை நாம் எந்த இடத்தில் நோன்பு இருக்கிறோமோ அந்த இடத்துல நாங்கள் கொடுப்பதுதான் சிறந்தது. அங்க யாரும் பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானவர்கள், வசதி உள்ளவர்கள் இல்லை என்று சொன்னால், நமது ஊர்களில் அதை கொடுக்குமாறு சொல்லலாம். நமது இரத்த உறவினர்கள், அதிலே ஏழைகளாக உள்ளவர்கள், தேவையுடையவர்கள், அண்டை வீட்டார்கள், அவர்களுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களை, ஒருவர் இங்கும் கொடுக்கிறார், ஊரிலும் கொடுக்கிறார் என்றால் தாராளமாக கொடுக்கலாம், அவருக்கு நன்மைகள் அதிகம் கிடைக்கும். அதே போன்று ஊரிலே கொடுக்கும் போது நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அங்கு ஒரு நாள் பெருநாள் தாமதமாக வரலாம், நாங்கள் இங்கு ஒரு நாள் முந்தி பெருநாளை தொழுது விடலாம். எனவே ஊரிலே கொடுக்கும் போது நாம் இங்கு பெருநாள் தொழுகையை தொழுவதற்கு முன்னால் கொடுத்து விட வேண்டும். ஏன்னா பெருநாள் தொழுகைக்கு முன்னால் கொடுத்தால்தான் அது ஜகாத்துல் ஃபித்ர், இல்லை என்றால் அது சாதாரண ஒரு சதகாவாகத்தான் கருத்திலே கொள்ளப்படும். எனவே நறுமை சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நாம் கணக்கிட்டு 2.5 கிலோ வீதம் கணக்கு பார்த்து நாம் இதை கொடுத்து விட வேண்டும். பெருநாள் தொழுகைக்கு முன்னால் கொடுக்க வேண்டும். அதாவது சிலர் என்ன செய்யறாங்கன்னா, ரமலான் ஆரம்பித்தோடனே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சில பகுதிகளை பாத்தீங்கன்னா ரமலான் ஆரம்பித்தோடனே கொடுக்கறாங்க. அப்படி கொடுக்கிறதுக்கு என்ன ஆதாரம் கிடையாது. ஏன்னா ரசூல் நாங்க தெளிவா சொல்றாங்க, பெருநாளுடைய அந்த தினத்தில ஏழைகளுக்கு உணவாக அமைய வேண்டும் என்று சொல்றாங்களா இல்லையா, பெருநாளுடைய தொழுகைக்கு முன்னால கொடுங்க சொல்றாங்களா இல்லையா. எனவே அத ரமலான் ஆரம்பித்ததுல என்ன செய்யறாது, கொடுக்க முடியாது. பெருநாளுடைய தினத்தில பெருநாள் தொழுகைக்கு முன்னால கொடுக்கலாம். அதே போன்று மற்றும் ஒரு செய்தி வருது, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பிறநாளைக்கு ஒரு நாளைக்கு முன்னால 2 நாள் எஞ்சி இருக்கும் போது கொடுப்பாங்கன்னு ஒரு செய்தி வருது. யாரு? அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப இவங்களோட செயல அறிஞர்கள் ஆதாரமாக எடுத்து சொல்றாங்க, இவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செயலை முன்மாதிரியாக கொண்டுதான் இவர்கள் நிச்சயமாக செயல்பட்டிருப்பார்கள். எனவே பெருநாளைக்கு ஒரு நாளைக்கு முன்னால, 2 நாளைக்கு முன்னால கொடுக்கறதால அவங்க அதை பெருநாளைக்கு பயன்படுத்திக் கொள்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா உரிய நேரம் என்ன என்று பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது பெருநாள் என்பது ஷவ்வாலுடைய பிறை காணப்பட்டு விட்டதா, ஷவ்வாலுடைய பிறை கண்டதாக அறிவிக்கப்பட்டு விட்டதா, ஷவ்வால் மாதத்துக்குள் நுழைந்து விட்டோமா, ஷவ்வால் மாதத்துக்குள் நுழைந்ததிலிருந்து பெருநாள் தொழுவதற்கு முன்னால் நாம் அதை கொடுத்து விட வேண்டும். என் அருமை சகோதரர்களே, இதை கூட்டாக சேர்த்தும் நிறைவேற்றலாம், நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஆனா இன்று இது என்னதுன்னா ஒரு வகையான விளம்பரமாக மாறியிருக்கிறது. ஒவ்வொரு இயக்கமும் நான் முந்தி நீ முந்தி என்று சொல்லி அதிலே ஒரு வகையான போட்டி மனப்பான்மை உருவாகி இருப்பதை பார்க்கிறோம். இது ஒரு இபாதத், ஒரு வணக்கம்.
இதிலே மற்றொரு விஷயம் என்னவென்று சொன்னால், பணமாக ஒருவருக்கு ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்க முடியாது, பணமாக கொடுக்க முடியாது. அவர்கள் பிரதான உணவாக எது கொள்ளப்படுகிறதோ அதிலிருந்து தான் கொடுக்கப்பட வேண்டும். நீங்க என்ன செய்யறீங்க, யாராவது ஒரு ஒரு ஜமாத்துக்கு கொடுக்கறீங்க, அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க அதை பணமாக கொடுப்பாங்கன்னா நீங்க கொடுக்க கூடாது. நீங்க வந்து ஒரு ஜமாத்துக்கு, ஒரு இயக்கத்துக்கு, அல்லது இங்குள்ள நிறைய நலன்புரி அமைப்புகள் இருக்கின்றன, அவங்க கூட அந்த ஜகாத்துல் ஃபித்ர வசூலிக்கிறாங்க. நீங்க அங்க போய் பணமா கொடுக்கறீங்க, அவங்க கோதுமையோ அரிசியோ வாங்கி கொடுக்கறாங்கடா, அது அது முடியுமா, அது கூடும். நேரடியாக ஒருத்தருக்கு பணமாக கொடுக்க முடியாது. எப்படி சொல்றாரு, அவங்கள்ட்ட நிறைய அரிசி இருக்குது, அவங்கள்ட்ட நிறைய தேவையான உணவு இருக்குது, அதனால உணவுப் பொருட்கள் அவங்களுக்கு தேவை கிடையாது, அதனால நான் பணமாக கொடுக்கிறேன், அப்படி கொடுக்க முடியாது. ஏன்னா இது ஒரு இபாதத், ஒரு வணக்கம். இபாதத் அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி சொன்னார்களோ அப்படித்தான் செய்யலாம். மன் அஹஜத ஃபி அம்ரினா ஹாலா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். நாம் ஏவாத இவர்கள் மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கி செய்வார்களோ அது நிராகரிக்கப்படும். எனவே பணமாக கொடுக்க முடியாது, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நேரடியாக கொடுக்க முடியாது. நீங்க ஒரு ஒரு அமைப்பு, ஒரு சங்கம், நலம்புரி சங்கத்தில் போய் கொடுக்கறீங்க, அவங்க அரிசி வாங்கி கொடுக்கறாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்க கொடுக்க போறது அரிசி, உரியவர்கிட்ட போய் அது உணவாகத்தான் போய் சேரப்போகுது, அது பிரச்சனை கிடையாது. நேரடியாக நாங்க பணமாக ஒருத்தருக்கு ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்க முடியுமாண்டா, முடியாது. இதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களே, ஜகாத்துல் ஃபித்ரை கூட்டாக வசூலித்துக் கொடுக்கலாம் என்பதற்கு புகாரில் இடம்பெறுகின்ற செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய அந்த ஜகாத்தை பாதுகாப்பதற்காக என்னை பொறுப்பாக நியமித்தார்கள். புகாரில் வருது. ரமலானுடைய ஜகாத் என்னது, ஜகாத்துல் ஃபித்ர். அதை ரசூலுல்லாஹ் சேகரிச்சு அதை பாதுகாப்பதற்காக யாரை நியமிக்கிறாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நியமிக்கிறாங்க. இந்த செய்தியை நீங்க புகாரில பார்க்கலாம். இந்த செய்தியிலிருந்து நீங்க விளங்கலாம், இதை கூட்டாக சேர்த்தும் கொடுக்கலாம். இப்ப ஒரு ஊர்ல என்ன செய்யறாங்க, ஒரு ஜமாத் கூட்டாக ஜகாத்துல் ஃபித்ர சேர்த்து பிறநாளைக்கு, பிறநாள் தொழுகைக்கு முன்னால அல்லது ஒரு நாளைக்கு முன்னால விநியோகிக்குதுன்னு சொன்னா இதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது என்பதற்கு இந்த ஹதீஸ்ல ஆதாரம் இருக்குது. எனவே நறுமை சகோதரர்களே, இப்படியாக இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நாம் பிறநாளுடைய தொழுகைக்கு முன்னால் நமது பராமரிப்பின் கீழே உள்ளவர்களை கணக்கிட்டு நாம் 2.5 கிலோ வீதம் நாம் அதை கொடுத்து விட வேண்டும். பிரதான உணவாக எது கொள்ளப்படுகிறதோ அதிலிருந்துதான் நாம் கொடுக்க வேண்டும், பணமாக கொடுக்க கூடாது என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறோம். எனவே இந்த சட்டங்களை விளங்கி செயல்படக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக.